ஐதுகலத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம் விரை போலும் ஏற்றான் நான் மகன்தான் ஞான கொள்ளுந்தான் முந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஒழிக்கை துணை திருநன் மரப்பாதங்கள் நினைகின்றா ஒழிக்கை துணை முருகா என நாமக்கள் முன்பு செய்த வழிக்கை துணை அவன் பன்னிருதோடும் பயிரதரை வழிக்கை துணை வழிவேலன் செங்கோரன் ஐயோரும் விழிக்கு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடுதஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க வழிக்கே சுழந்திரவை பாம்புகளை செய்து வாழவர குழிக்கே எழுந்தும் கைவகம் போல் என்ன கூட்டியிருக்கே எல்லாம் அல்ல இறையரும் இறை அடியார்களை பற்றியும் இறைவனை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயனார் கணம் புல்லர் என்கின்ற நாயனார். ஒவ்வொரு நாயனாரை பற்றி சொல்லும் போதும் ஒவ்வொரு விதமான சிறப்பு அமைந்திருக்கும். ஆனா இந்த நாயனாருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் இவருடைய பிறந்தனர். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமே இவருடைய பிறந்தனர். மாசமும் நட்சத்திரமும் ஒன்னா அமைந்த ஒரே நாயனார். 63 பேர் அதுல இவர் மட்டும்தான் அப்படி இருக்கு. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் என்றால் அன்றைக்கு தீப திருநாள். அன்றைக்கு பிறந்தனாலோ என்னவோ தெரியல இவர் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டுல சால சிறந்த ஒரு நாயனர். 63ல் மூவர் விளக்கேற்றி வழிபாடு செய்தவர்கள். ஒருவர் நமிநந்தி அடிகள் திருவாரூர், இன்னொருவர் கலிய நாயனார் திருவற்றியூர். இவரு இருக்கு வேலூர் அப்படிங்கிற தலத்தை சேர்ந்த பேலூர் என்று இன்றைக்கு வழங்கப்படுகின்ற இருக்கு வேலூர் தலத்தை சார்ந்த கணம் புல்லர். இவருக்கு இவருடைய பதிவை இவருடைய பிறப்பை பதிவு செய்கிறார் செக்கிழார் பெருமான். இருக்கு வேலூர்ங்கிற பதின ஊர். அப்பதியில் குடி முதல்வர் கதிபராய் அளவிறந்த எப்பொருளும் முடிவறியா எய்து பெறும் செல்வத்தார். மிகப்பெரிய செல்வ வளம் இவரிடத்தில் இருக்கிறது. இவர் எவ்வளவு பெரிய குல மரபுல வழி வழியாக மிகப்பெரிய செல்வத்தோடு தோன்றியிருக்கிறார். அப்பதியில் குடி முதல்வருக்கு அதிபராய் அந்த பகுதியில விளங்கக்கூடிய ஒரு தலைவர் நிலையில தோன்றி இருக்கிறாரு கணம் புல்லர் அப்படிங்கிறவர். பொற்பில் பெரும் குணத்தினால் உலகின் மேம்பட நிகழ்ந்தார். நம்மதான் சிறப்பு வந்து படிப்பால பெறணும்னு நினைக்கிறோம். நான் அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு. ஆனா நிறைய பேரு பெற்ற கல்வியினால சிறப்பு கிடைக்கலன்னா வந்துடுறாங்க. ஆனா மனிதர்களாக இருக்கின்றவர்கள் எதால் சிறப்பு பெறணும்னா குணத்தால் சிறப்படைவர். குணம் சிறப்படைவது மூதாதையர் செய்த தவப்பயர். படிப்பு யார் வேணா படிச்சிடலாம் பொருள், யார் வேணா படிச்சிடலாம். படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஆனா நல்ல குணத்தோடு வாழ்வதுதான் ரொம்ப கடினம். ஒப்பிலா பெரும் குணத்தினால் அதுக்கு ஒப்பே கிடையாது. இந்த அளவு இணையா இன்னொன்னு சொல்ல முடியாது. நல்ல குணம் படைத்த ஒருவர் அதுக்கு ஈடா இன்னொன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நல்ல குணத்தோடு இருக்கணும். நிறைய பேர் பணத்தோடு இருக்கணும்னு பாக்குறாங்க. பணத்தோடு இருந்ததுனால மட்டும் உனக்கு உயர்வு வராது, நல்ல குணத்தோடு இருந்தால் உயர்வு கிடைக்கிவிடும். ஒப்பிலா பெரும் குணத்தினால் உலகின் மேம்பட நிகழ்ந்தார். இந்த உலகமே சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரு நிகழ்வினை கணம்புலரை வைத்துக் கொண்டு இறைவன் நடத்துகிறார். மெய்ப்பொருளால் ஈசர் கடல் என்னும் இருப்புடைய மெய்யான பொருள் சிவபெருமானுடைய பாலம்தான் என்பதிலே மிக விருப்பம் உடையவா. எனக்கெல்லாம் பொருள் கேட்டா இதுக்கு எவ்வளவு தங்கம் இருக்குது, ஒரு கிராம் என்ன விலை, ஒரு பவுன் என்ன விலை, எத்தனை கிராம் சேர்த்தா ஒரு பவுன், இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து இவ்வளவு பவுன் நான் வச்சிருக்கிறேன், இவ்வளவு பவுன் அவர்த்து இருக்குது, இது எத்தனை பவுன் அது எத்தனை பவுன் கணக்கு பார்த்து நாம செல்வ வளத்தை அளவு செய்யும். வீடு எத்தனை இருக்கு, எந்த இடத்துல இருக்கு வீடு, எத்தனை இருக்கு எந்த இடத்துல வீடு, தாம்பரத்துல இருந்தா ஒரு ரேட்டு, உருவாஞ்சேரியில இருந்தா ஒரு ரேட்டு, அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னா வண்டலூர்ல இருந்தா அது ஒரு ரேட்டு, மயிலாப்பூர்ல இருக்கு சார், அப்படியா மயிலாப்பூர்ல இருக்கா, அதுவும் பஸ் ரோட்ல இருக்கு, மாட வீதியில இருக்கு, ஒவ்வொரு ரேட்டு. இதெல்லாம் நிலையான செல்வமா ஏன் தெரியுங்களா? இப்ப இந்த பிறவியில நான் மாட வீதியில ஒரு வீடு வாங்கிட்டேன், அடுத்த பிறவியில தெற்கு மாட வீதியில நான் வீட்டை வாங்கி வச்சுட்டு வடக்கு மாட வீதியில ஒரு வாடக வீட்டுல பிறந்தேன்னு வைங்க. எனக்கு இறைவனை வழிபட்டு 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 ஜென்ம ஜென்மாந்திரத்துல பூர்வ ஜென்ம வாசனை கொஞ்சம் தெரியுது. நான் தெற்கு மாட வீதியில ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், அதுக்கான லோன் போட்டு அடைச்சிருக்கிறேன். இப்போ அந்த வீடு என்னுடையதுன்னு நான் வடக்கு மாட வீதியில இருந்து வந்து சொன்னா என்ன சொல்லுவீங்க? அது அப்போ அது போன பிறவியில இந்த பிறவில கிடையாது. மெய்ப்பொருள் ஆவன ஈசர் களம், மெய்யான பொருள் என்ன? சிவபெருமானுடைய பாதம் தான் மெய்யான பொருள். வேறு வேறு பொருளெல்லாம் என்ன ஆகும்? இன்றைக்கு 20 போல இருக்கும், நாளைக்கு இருக்காது. இல்லைன்னு உடனே என்ன ஆகும்? நமக்கு கோபம் வரும். ஒரு காலகட்டத்துல வேலைக்கு சேர்ந்தோம், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் கழிச்சு பணி ஓய்வுன்னு கொடுத்த உடனே அன்னைக்கு கொடுக்கற அன்னைக்கு தான் நம்ம அருமை டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்குதான் இவர் எப்படி தெரியுமா செஞ்சிருக்காரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இந்திரன் சந்திரன் அன்னைக்குதான் சொல்லுவாரு. இதெல்லாம் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கப்போ வெளியில தெரியாது உனக்கு. அப்பதான் இன்னும் என்ன விட்டு வேலையாருக்கோ கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் சிறப்புகள்ல பதவிகளை பட்டங்களை வேலையாருக்கோ கொடுத்துட்டு இருந்தேன், என்ன இருட்டருக்கு செய்யல உட்கார்த்தி வச்சிருந்தேன். ஆனா நான் ரிட்டையர் ஆகும்போதுதான் உனக்கு இவருக்கு வல்லவரு நல்லவரு தெரிஞ்சுதா அப்படி நாம கேட்கணும்னு தோணும்ல. இது நிர்வாகத்தை நம்ம எவ்வளவு கேவலமா, ஆமா ஐயா நான் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு என்னை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா வச்சு என்னை இந்திரர் சந்திரர் சொல்றாயா. அப்படிதான் நமக்கு உயிர் போகும் போது பிராணன் உடம்ப இருக்கு புரிகின்ற போது சுத்திட்டவே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு கதறுவோமா. சுவாமி சொல்லுவார, ஏயா உன்னை 75 வயசு இந்த பூமியில உழவு விட்டேன், 80 வயசு பூமியில உழவு விட்டேன், உயிர் போற அந்த கடைசி நாளைதான் உனக்கு தெரிஞ்சா சுவாமியனுடைய பாதம் தான் சிறந்தது, வேற எல்லாம் அனித்தியமானது நித்தியமானது சுவாமியனுடைய பாதம் தான். இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு ஒரு நிர்வாகம் ஒரு ஆளை பாராட்டினா நம்ம உடனடியா கேட்போம்ல. இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் யாருக்காவது ஒரு பட்டம் பரிசு கொடுத்தா உயிரோடு இருக்கும் போது ஒண்ணும் பண்ணல என்ன தெரியாது அப்படின்னு போல. அப்படி இந்த ஆன்மாவை விட்டு உயிர் பிரிகின்ற போது, இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிகின்ற போது இறைவனை வணங்குவதால் பயன் இல்லை. பயன் இல்லை கிடையாது, பயன் உண்டு. ஒரு முறை சொன்னாலும் பயன் உண்டு. ஆனாலும் அப்ப நினைக்கிறதுக்கு இப்பவே சொல்லி வைக்கிறானே கடம்புன்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் ஆவன ஈசர் கடல் என்னும் திருப்புடையார் வலுக்கட்டாயமா பண்ணல. அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, உனக்கு தைசாலாம் ரொம்ப பிடிக்குமா, டெய்லி தைசாலுமே கொண்டு வரேன். ஆட என் மூட்டு அம்மா தைசாலுமே கட்டி தருது, நான் கொண்டு வரேன். விருப்பத்தோடைய சாப்பிடுறது வேற வழி இல்லாம சாப்பிட்டு இருக்கேன். நாம நிறைய பேர் விருப்பத்தோடையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். விருப்பத்தோடு வாழ்கின்றவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார். விருப்பத்தோடு வாழ்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். விருப்பம் இல்லாம அவுட் ஆஃப் கம்பல்ஷன் வாழ்ந்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. ஏன் தெரியுமா? படிப்பு எல்லாமே கட்டாயப்படுத்தி குழந்தைங்க படிக்குது, அதனால படிச்சவன மறந்துடுது. படி 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 படிப்புனாலே வெறுத்து போயிடும். ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணு, நமக்கு வேலைனாலே தலை வலிக்குது. வாழற காலத்துல மகிழ்ச்சியா வாழ்ந்தா வாழும் காலம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம இந்த வினாடிய மறந்துடுறோம். கணம்புலருக்கு எழுதும் போது சேர்க்கிறார், பதிவு செய்யறாரு, மெய்ப்பொருள் ஆவன ஈசர் கடல் என்னும் விருப்புடைய. விருப்பத்தின் காரணமாக இறைவனை வணங்குதல் வேண்டும். கோயிலுக்கு வரும், கோயிலுக்கு வந்தா சார் இந்த நாயனார வழிபட்டா சிறப்பு கிடைக்கும், இந்த நாயனார வழிபட்டா சிறப்பு கிடைக்கும், கணக்குள்ள நாயனார வழிபட்டா சிறப்பு கிடைக்கும், யாராவது நிரம்ப படிச்சு நிறைய வேலைக்கு போய் எனக்கு ரெக்கக்னேஷனே கிடைக்கல, எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல, எனக்கு சம்பளம் பணம் நிலுவையில் இருக்குது, வர வேண்டிய தொகை வரல, என்னுடைய வீட்டுல ஒளி வரல, ஒளி வெள்ளம் பாய்ச்சப்பட வேண்டும், என்னுடைய அகக்கண் திறக்கப்பட வேண்டும், எனக்கு சிறப்பு வேண்டும்னு நினைக்கின்றவர்கள் இந்த நாயனார் புராணத்தை கேட்டா சிறப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பணம் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா அந்த பணம் வந்துடும், வராம இருக்குதுன்னா ரொம்ப நாளா இருந்துட்டே அந்த பணம் வந்துடும். அவ்வளவு சிறப்பு பொருந்திய நாயனார். இந்த நாயனார கேட்டா இதெல்லாம் நடக்கும்னு உடனேதான் நமக்கு ஆஹா வராத பணம்லாம் வந்துடும், ப்ரமோஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சின்னதா ஒரு ஒளி வெள்ளம் தோன்றுகிறது. அப்ப எதை வச்சு படிக்கிறோம்? இது கிடைக்கும்னு வச்சு படிக்கிறோம். இது அப்ப என்ன ஆயிடுதான்? இதுக்கு பேர் காமிய பக்தின்னு ஆயிடும். நிஷ்காமியமா இல்லையா, காமிய பக்தியா குறுகிடுதான். இது கிடைக்கும் அதனால நான் இதை படிக்கிறேன். ஏயா வியாபாரம் பண்றேன், லாபம் கிடைக்கும் அதனால வியாபாரம் பண்றேன். ஏன் சிவபெருமான வணங்குறேன், எனக்கு நல்லது கிடைக்கும் அதனால நான் சிவபெருமான வணங்குறேன். அட கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் நான் சிவபெருமான வணங்குறது எதுக்கு தெரியுமா? இத உடம்ப கொடுத்துருக்காரு,
கைகால் போட்டிருக்கிறாரு, நல்ல புத்தியை போட்டிருக்கிறாரு. வேற எதையோ சாப்பிட்டு எங்கேயோ முழுக்கு போடலாம, நல்லதை சாப்பிட்டு இங்க வந்து சித்திப்பதற்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்றதுக்கு கொடுத்துருக்காரு. அதற்கு நன்றி சொல்வதற்கு இறைவனை வணங்கணும். நம்மளால முடியுமா? முடியாது சார். நான் தொடர்ந்து கோயிலுக்கு வரேன், ஏதாவது கிடைக்குமா சார்? ஏதாவது கிடைக்குமா சார்? புண்ணியம் கிடைக்கும்னு புண்ணியத்தை வச்சுட்டு ரெண்டு இட்லி கூட சாப்பிட முடியாது சார். என் நண்பர் வந்து சொல்ற புண்ணியம் கிடைக்கும், புண்ணியத்தை வச்சுட்டு ரெண்டு இட்லி கூட சாப்பிட முடியாது சார். அப்ப என்ன வேணும்? பணம் வேணும் சார், பணம் வேணும். ஞான சம்பந்தர் எழுந்து போய் சொல்ற புண்ணியம் வந்து நிரம்ப விஷயங்கள்ல புண்ணியம் வந்து கண்ணுக்கு தெரியாத நன்மைகளை, கண்ணுக்கு தெரியாத நன்மைகளை. புண்ணிய ஆத்மாங்கிறது எப்படி பாருங்க, இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த நிகழ்வு, 11 மாடி கட்டடம் இடிஞ்சு உள்ளது போரூர் பக்கத்துல. அப்படியே கண்கள்ல கண்ணீர் துணிக்க நின்று பார்த்துட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் சொல்றாரு, சார் என்னைய கபாலி காப்பாத்திட்டார் சார் அப்படின்னு. என்ன கபாலி காப்பாத்தினாரு? எல்லாரையும் கபாலி காப்பாத்துறாரு, இதுல என்ன உன்னை மட்டும் காப்பாத்திட்டு? இன்னைக்கு சம்பள பணம் வாங்க நானும் போயிருக்கணும் அங்க சாரதே சார், வீக்கெண்ட் சாலரி வாங்கறதுக்கு நானும் அங்க போயிருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்று இருப்பேன், இருட்டிக்கிட்டு வருது அப்படின்ன உடனே அங்க வீட்டு அம்மா சொன்னாங்களா, ஏங்க சம்பளம் தானங்க வாங்கிக்கணும், அத நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரன் கோயில விட போட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி சனிக்கிழமையா இருக்குது, ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போட்டு வீட்டுக்கு வருவோம்னு வந்து பார்த்தா வீட்டுல அந்த தகவல். அதுக்கான விசாரணை எல்லாம் நடக்கணும், ஆனால் அந்த ஆன்மாக்கள் என்ன பாடுபடும். இவர் சொல்றாரு, சார் நல்ல வேலை சார், கபாலி என்ன காப்பாத்திட்டாரு. நான் சொன்னேன், கிச்சன் இருக்க எல்லாரையும் கபாலி காப்பாற்றலையே, அதுக்காக அவங்க கபாலி திச்சுக்க முடியுமா? அவரவர் இணைவழி அவரவர் தங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவருடைய நல்வினை அவரை காப்பாற்றி இருக்கும். மனைவி தொலைபேசி வழியாக அழைத்து இருந்திக்கிட்டு வருது, மழையில வெளியில எங்கேயும் போக வேண்டாம், நீங்க அப்படியே ஈசன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. பெருசா வந்துட்டு இன்னைக்கு காலையில வந்து சொல்றாரு, கபாலி என்ன காப்பாத்திட்டாரு. தீய வினை எங்கே இருக்கிறதோ அங்கே செல்ல விடாமல் நம்மை காப்பாற்றுவது இறைத்தன்மை. அதுக்கு பேர் புண்ணியம்னு பேர், அதுக்கு பேர் தான் புண்ணியம். நண்பர் ஒருவர் மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட்ல மாட்டினார். அப்படி மாட்டினவரு காலையில 4 மணிக்கு விடைகாலம், 4 மணிக்கு விபத்து நடந்தது. 6 மணிக்கு மீட்பு குழு எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க விழுந்துருக்கிற இடத்துல 6 மணிக்கு பிடிவாத பொழுது முடிஞ்சவரதான் காப்பாத்தினாங்க. அது வரைக்கும் இவர் யார் மேல படுத்திருந்தாருன்னா, உயிரற்ற உடம்பு மீது படுத்திருந்தார், உயிரற்ற உடம்பின் மீது படுத்திருந்தார். அவர் வந்து சொன்னாரு, உயிரற்ற உடம்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் போயிருப்பேன் சார், நல்ல வேலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது உயிரற்ற உடம்பு இல்ல, நீங்க செஞ்ச புண்ணியம் ஒரு உயிரற்ற உடம்பா வந்து அந்த நின்று காப்பாத்து. கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் இருக்குல்ல, அது நம்மை காப்பாற்றும். யாதிரிமா சொல்லுவா, அவங்க பிராட்டி சொல்லுவா, மெட்டனவை மெத்தனவை வெள்ளாவாம் வேளத்தில் பட்டுருவும் போல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும். கடப்பாறைய கொண்டு வந்து இந்த பாறாங்கல்ல உடைச்சீங்கன்னா உங்களால உடைக்க முடியாது, கை நோகும். ஆனா சின்ன பள்ளத்துல அப்படி லைட்டா சீவிட்டு கொஞ்சம் கூட மண் போட்டு ஏதோ ஒரு விதைய போட்டுட்டு நீங்க கொஞ்சோடு தண்ணி குடிச்சுட்டு போனீங்கன்னா அந்த வேர் இருக்குல்ல அது இவ்வளவு பெரிய பாறைய தூள் தூளா உடைச்சிடும். வேர் மெல்லிசு தானே, அது போல புண்ணியம் நம்முடைய பாவம் என்கிற பாறையை மெல்லிய வேர் தூத்துள்ளா உடைச்சிடும். மெய்ப்பொருள் ஆவன ஈச கழல் என்னும் என்னுடைய மெய்யான பொருள் இருந்தீங்கன்னா நரம்பு பேரு நமக்கு மிஞ்சுவது தானமும் தர்மமும் அது கிடையாது. நமக்கு மிஞ்சுவது தான் தர்மம், நமக்கு இருக்கிறது தர்மம் மட்டும்தான். இது எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, போறச்செல்லாம் நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு போனோம், யாரும் எடுத்துக்க கூடாது. நம்ம பணத்தை நம்ம அனுமதி இல்லாம வேற யாரும் எடுக்க கூடாது. எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். நான் ரஷ்யாவுக்கு போனா எடுத்துட்டு போனோம், பெங்களூர் போனா எடுத்துட்டு போனோம், எந்த ஊருக்கு போனாலும் நான் பணத்தை எடுத்துட்டு போனோம், ஆனா சேஃபா எடுத்துட்டு போனோம், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நான் எடுத்துட்டு போனோம். இதுதான் நம்மளோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தானே பேங்க்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் வந்துச்சு. நீங்க பிளாஸ்டிக் மணி யூ கேன் கேரி திஸ் இல்ல விதவுட் எனி ஃபியர், எந்த விதமான அச்சமும் இல்லாம ஒரு கார்டை எடுத்து பையில சொல்லிட்டு எங்க வேணுமோ ஸ்வைப் பண்ணி உங்க நம்பரை சொல்லி நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். எந்த பேங்க்ல வேணாலும் எடுத்துக்கலாம், எங்க ஏடிஎம் இருக்கோ அங்க எடுத்துக்கலாம். கழிவர் பயம் இல்ல, ஏதாவது வாங்கணுமா அதை வச்சு வாங்கிக்கலாம் இல்லையா. அது போல ஏடிஎம் கார்டு மாதிரி நாம இந்த பிறவிக்கு மட்டும் தெரியுங்களா, ஏடிஎம் கார்டு கூட இந்த பிறவியில யூஸ் பண்ணிட்டு அடுத்த பிறவிக்கு நீங்க அந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் இந்த பிறவியில ஒரு 80 வயசுல ஒரு ஏடிஎம் கார்டு வாங்குறேன்னு வைங்க, 80 வயசு 1 மாசத்துல நான் இறந்து போயிட்டேன். அடுத்த பிறவியில நான் இப்ப தெற்கு மாட வீதியில பிறந்தேன், வடக்கு மாட வீதியில பிறந்தேன்னு சொன்னேன் இல்லையா, தெற்கு மாட வீதியில இறந்து வடக்கு மாட வீதியில பிறந்தேன். போன பிறவியில 80 வயசு 1 மாசத்துல நான் இந்த கார்டு வாங்கியிருக்கிறேன், எனக்கு இன்னும் டியூட் இருக்கு 4 வருஷத்துக்கு, கேன் யூஸ் தி சேம் கார்டு? அடுத்த பிறவியில யூஸ் பண்ண முடியாது சார், அது வேற ஆளு, நீங்க வேற ஆளு. ஆமா ஒண்ணு எனக்கு புரியுது, ஆனா இந்த பச்சை கலர் சட்டை போட்டு வந்த ஆள் இல்ல சிகப்பு கலர் சட்டை போட்ட உடனே, அந்த உடம்பு எடுத்த போது சேகரித்த பணம் அந்த உடம்போடு முடிஞ்சு போச்சு. அடுத்த உடம்பு எடுத்தா நீங்க திரும்பவும் சேர்த்து, நீங்க திரும்பவும் சைன் பண்ணி, திரும்பவும் ஏடிஎம் கார்டு வாங்கி, திரும்பவும் ஐடி நம்பர் கொடுத்து வாங்கணும். ஆனா புண்ணியம் அப்படி இல்லை, எத்தனையோ பிறவியில செஞ்சதெல்லாம் சேர்ந்து இந்த பிறவிக்கு வரும். இந்த பிறவியில அந்த புண்ணியத்தோட நான் இந்த பிறவியில சேர்த்தேன்னா அதுவும் அக்யூமுலேட் ஆகும், அதுவும் சேரும். அடுத்த பிறவிக்கு வச்சு அதெல்லாம் ஈஸியா என்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருக்கும் சார். என்ன சார் இது, கண்ணுக்கு தெரியாத கணக்கு நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போறீங்க, இத நாங்க நம்பணுமாக்கோ? அப்படி சந்தேகம் வரும்ல. எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, நான் சொல்ல இல்ல மகாபிரிவர் சொல்லிடுறேன், எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது. ஒரு குழந்தைக்கு அப்பா கார் வச்சிருக்கிறவரா போடுற, ஒரு குழந்தைக்கு அப்பா சைக்கிள் வச்சிருக்கிறவரா போடுற, ஒரு குழந்தைக்கு அப்பா ஆட்டோ ஓடிக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா டாக்டரா இருக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா வக்கீலா இருக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா மியூசிஷியனா இருக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா கலெக்டரா இருக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா மினிஸ்டரா இருக்கு. எல்லா குழந்தைகளும் எப்படி பிறக்குது? அவரவர் இறைவழி, அவரவர் வர்த்தர். நம்ம வினைக்கு ஏற்றா போல ஒரு அப்பாவையும் அம்மாவையும் வயிற்றுக்குள்ள கொண்டு போய் சுவாமி நம்மள வச்சிருக்க. நீ கொஞ்சம் நல்ல வினை பண்ணிருக்க, அதனால இங்க இரு. நீ நல்ல வினை பண்ணல, இது மாத்திடுறேன், இங்க வைக்கிறேன் உடனே. அப்ப போன பிறவியில நான் நல்ல வினை செய்யல, இந்த பிறவியில நல்ல வினை செய்யறேன், அடுத்த பிறவி நல்லா அமையும். இருந்தா இருந்தா நமக்கு என்னுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா, அடுத்த பிறவியே ஒண்ணு வேண்டாம். லைட் வந்து போய் வந்து போனா நமக்கு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. என்னது, லைட் வருது போகுது, பிறவி வருது போகுது, இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை. பழைய காலத்துல சொல்லப்போனா எப்படி இருந்தது, ஒரு காண்டாவில கொண்டு எரியும் பெருசா, அதுக்கும் ஸ்கூல் கிடையாது, அது ஒரு மரத்தண்டுல அப்படியே திண்டுல வச்சிருப்பாங்க, அது வாட்டுல எரிஞ்சுட்டு இருக்கோம். பேச்சாளருக்கு என்ன கணக்கு, அது என்ன குறைய பொருள் பேசி முடிச்சுருந்தோம் சார். ரொம்ப நல்ல விஷயம் இல்ல, கொஞ்சம் துணிய பெருசு பண்ணி விட்டுட்டோம், என்ன சீக்கிரமா தீர்ந்து போயிடும், சொற்பொழிவு சீக்கிரமா முடிஞ்சிடும். என்ன அப்படி பிரச்சனையே கிடையாது, கரெக்டா 1 மணி நேரத்துல முடிச்சிருவேன். அது இன்னும் கூடுதலா வேணும் தகவல் தான் கிடையாது, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடுறது, மிகச்சரியா முடிச்சிடுறது. அவரவர் உதவி, அவரவர் வந்தனர், எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவினர். எனக்கு யாராவது மட்டும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் யாராவது ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா நான் பெரிய அளவுல சாதிச்சிருப்பேன். யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம், இறைவன் நமக்கு உதவி செய்வான்னு நம்பினா இறைவனே வந்து உதவி செய்வான், வேற ஒன்றும் தேவையில்லை, இறைவனே வந்து உதவி செய்வான். மெய்ப்பொருள் ஆவன ஈசர் கடல் என்னும் விருப்புடையார், தாவாத பெரும் செல்வம் கலை நின்ற பயன் இது என்று. செல்வத்தினுடைய பயன் இருக்கு இல்லையா, செல்வத்துக்கு இயல்பு ஒண்ணு இருக்கு, செல்வத்துக்கு இயல்பு ஒண்ணு இருக்கு, அது செல்வோம் என செல்லும், செல்வோம் என செல்லும், அது இயல்பு. நமக்கு ஒரு இயல்பு இருக்கு,
எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இயல்பு என்ன சார், நான் கொஞ்சம் கோபப்படுவேன் சார், நான் எதையும் கண்டுக்க மாட்டேன் சார், நான் ஈஸி கோயிங் சார் அப்படிமான சில பேரு. ஆனா நமக்கு அந்தரங்கமா ஒரு குணம் இருக்கு, அதுக்கு பேர் பொறாமை. நம்மளால தாங்க முடியாது, யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு தாங்க முடியாது. சார் அவனுக்கு கிடைச்சது சார், ரயில் டிக்கெட் நின்றுட்டு இருக்காங்க வரிசையில, அப்படி நின்றுட்டு இருக்கும் போது முன்னால இருந்தவருக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு, அடுத்து வந்தவருக்கு அதே ஊரு. சார் வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் சார், உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் ஒண்ணு சார். ஆக்சுவலா நான் தான் சார் அந்த இடத்துக்கு வந்தேன், சொன்ன வந்துட்டார்ல அது வாங்கிட்டார்ல சார், நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா நான் தான் அந்த இடத்துல நின்னேன், நின்னுட்டு போ, நீ நின்ன வாங்கிருக்கணும்ல, வினை உனக்கு முன்பாக அவரை கொண்டு போய் அங்கே வைத்து விட்டது. அப்ப அதுக்காக அழுது புலம்பி என்ன பயன், இந்த இடத்துல நானுக்குறோம் நானுக்குறோம் சொல்றதால என்ன பயன், வெயிட்டிங் லிஸ்ட் முடிஞ்சா ரிசர்வ் ஆச்சுன்னா போ, இல்லன்னா அங்கு ரிசர்வ் உள்ள போ, அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. உனக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய குடிக்கிறோ குடிக்கலையோ வாழ்ந்துதான் ஆகணும், வாழ்வதுதான் ஆகணுங்கிறதுனால வெறுத்து வாழ வேண்டாம், சந்தோஷமா வாழ்வோம், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே வாழ்வோம். அப்ப இந்த வாழ்க்கை நல்லா ஆயிடும்ல, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே வாழ்ந்தா இந்த வாழ்க்கை நல்லா ஆயிடும்ல, சிறப்புகள் தானா கூடியுள்ள செல்வத்திற்கு குணம் ஒன்று உண்டு, அதுக்கு செல்வோன்னு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்கள்கிட்ட நாளைக்கு இன்னொருத்த வரும், இன்னொருத்தான் நாளைக்கு உங்கள்கிட்ட வரும், தொடர்ந்து பணக்காரன் யாராலையும் இருக்கவே முடியாது. அதே மாதிரி தொடர்ந்து ஏழையாவும் எவனும் இருக்க மாட்டான், அப்படி இருக்கான்னா கொஞ்சம் சரியா இல்லைன்னு போகும், சரியா இருந்தா தொடர்ந்து ஏழையா யாராலும் இருக்க முடியாது, தானா முன்னேறும். அதுக்காக பொய் சொல்ல வேண்டாம், திருட வேண்டாம், மற்றவர் பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம், இந்த பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே போங்க, அது உங்களுக்கான செல்வத்தை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து கொடுத்து விடும். நான் அவர்கள் அக்கௌண்ட் செய்யினேன், 3 மாசம் லீவ் போட்டாங்க, ஒரு அக்கௌண்ட் ஒரு 3 மாசம் லீவ் போட்டாங்க. என்ன அவங்களுக்குள்ள குவாரம்னா போனஸ் தரல, தீபாவளிக்கு போனஸ் தரல, நீங்க போனஸ் தரல அதனால நான் வேலைக்கு வரலன்னு அந்த அம்மா விட்டுட்டு, 3 மாசம் கழிச்சு அந்த அம்மா வராங்க வேலைக்கு, வரும்போது 3 மாசம் சம்பளம் வரல. நான் அந்த இடத்துல பார்ட் டைம் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன், இந்த அம்மாவுக்கு சப்ளை வரல உடனே இந்த அம்மா சொல்றாங்க, வந்தவரு 3 மாசம் அக்கௌண்ட்ஸையும் நீ தான் எழுதணும், சம்பளம்னா நான் உனக்கு வேலை தரேன். அந்த முதலாளி சொல்றாரு, சார் நான் போனஸ் கேட்டேன் சார், போனஸ் தரமாட்டேன்னு சொன்னாரு, சரினு வேலையை விட்டு நின்றுட்டேன் சார், இப்போ எங்க குடும்ப சூழல் திரும்ப இந்த வேலைக்கே வரலான்னு நான் வரேன், வந்தா நான் லீவு போட்ட நேரத்துல இருக்கக்கூடிய வேலையையும் செய்யணுங்கிறாரு. அப்ப லீவு போட்ட வேலையை செய்யும் போது அதுக்கான சம்பளத்தை தரணும்னு சார், தரமாட்டேங்கிறார் சார் இவரு, நீங்க கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்க சார். நான் போய் முதலாளிகிட்ட பேச முடியுமா, நான் சொன்னேன் சுப்ரீம் பவர் ஒண்ணு இருக்கு அது கிட்ட சொல்றேன், அது செய்ய வேண்டிய வேலையை கச்சிதமா செய்யணும். கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னால, 16-17 ஆண்டுகளுக்கு முன்பு, யார் சார் அந்த சுப்ரீம் பவர் சொல்லுங்க சார், எங்க ஊர்ல ஒருத்தருக்காரு, பெயரு கபாலி சார், பெயரு கரெக்டா செய்வாரு, மிச்சம் சொச்சமே வைக்காம முடிச்சிருவாரு சார், இந்த 3 மாசம் சம்பளத்தை வாங்கி கொடுத்துருவாரா சார். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா கவலை, 3 மாசம் சம்பளம் இல்ல, நம் வாழ்க்கையே சரியா அமைச்சு கொடுத்துருவாரு, நம்ம வாழ்க்கையே சரியா அமைச்சு கொடுத்துருவாரு, நம்மால அமைக்க முடியாது அவர் அமைச்சு கொடுத்துருவாரு, 3 மாசம் சம்பளம் அவருக்கு விழி மூடி திறக்கின்ற நேரம் கூட கிடையாது, கணப்போதுல வாங்கி கொடுத்துருவாரு, சொல்ல முடியாது எப்படி தருவாருன்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன் எவ்வளவு சம்பளம், 1 மாசத்துக்கு 1500 ரூபாய் சார், 3 மாசத்துக்கு 4500 ரூபாய் சார். சரி நான் போய் சொல்லிடுறேன், டீசன்ட வந்தேன் சாயங்காலமே சொல்லியாச்சு, இந்த அம்மா இந்த காமாட்சிங்கிற அம்மா சொல்றாங்க 3 மாசம் வேலை பார்த்ததுக்கு திரும்ப லீவு போட்டதுக்கு சம்பளம் இல்ல, போனஸும் இல்ல, இப்ப 3 மாசத்துக்கு வேலையை திரும்ப வேற செய்யணுமா, ஏதோ நீ பார்த்து நல்லத சொல்லியாச்சு, அதோட முடிஞ்சிடுச்சு. 3 மாசம் ஆச்சு, போனால அந்த அம்மா சொல்லுது, சார் நீங்க என்னவோ ஒரு சுப்ரீம் கோர்ட்ட சொல்றீங்க, இன்னும் ஒண்ணுமே நடக்கல சார. நடக்கும் சொல்லிட்டேல, அது நடக்கும், குழந்தையே வயிற்றுல உருவாச்சுன்னா 10 மாசம் கழிச்சுதான் வெளில வரும், பையன் படிக்க போனாலே 1 வருஷம் கழிச்சுதான் ஒரு கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ் போக முடியும், கல்லூரி இன்ஜினியரிங் படிப்புனா 4 ஆண்டுகள் கழிச்சுதான் முடிச்சாச்சுன்னா வெளில வர முடியும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அது போல உங்களுக்கான காலகட்டத்துல அது நடக்கும். எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது, எப்ப சார் நடக்கும் தெரியாது, எப்படி நடக்கும் தெரியாது, நடந்துருமா கண்டிப்பா நடக்கும், அது மேயும் காலம் தான் நமக்கு தெரியாது. சொல்லியாச்சு,
அந்த ஆண்டு ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இந்த அம்மா எழுதி மாசா போச்சு சேர்த்து எழுதி ஆடிட் ஓகே பண்ணி சரினாய் வந்துடுச்சு. அந்த ரிப்போர்ட்டை டைப் படிச்சு அவங்களோட கையெழுத்து வாங்கணும். அந்த ரிப்போர்ட்டை கையெழுத்து வாங்கும் போது அந்த அம்மா சொல்லுது, சார் செஞ்ச வேலைக்கு பணம் வந்ததுதான் இன்ட்ரெஸ்டோட ஒரு 4,500 ரூபாய் பேங்க்ல போடுங்கன்னா 5,000 ரூபாய் ஆயிருக்கும் சார். நீங்க என்னவோ சுப்ரீம் கோர்ட்ட சொல்றேன், நீங்க இன்னும் ஒன்னும் நடக்கல சார். நீங்க கொஞ்சம் முதலாளிகிட்ட சொல்லுங்க சார். நான் சொன்னேன், நான் அவர்கிட்ட சொல்லி உனக்காக பறிந்து பேசி அவரு போலாம நான் வாங்கிக்கணுமா? வேண்டாம், சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கேன் நடக்கும். கையெழுத்து வாங்கறதுக்காக இந்த அம்மா கீழே இறங்கிச்சு. கீழே சொல்றாங்க, அம்மா உனக்கு ஒரு போன் வந்துருக்கு உங்க வீட்டுக்கு அட்டேந்து. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால கையில செல்போன் கிடையாது, ஆபீஸ்க்கு தான் போன் பண்ணும். எடுத்து என்னங்க விஷயம், நாம ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்தோம்ல? ஆமா, இடத்துக்காக ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்தோம், நிலம் வாங்கறதுக்கு மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருந்தோம், குழுக்கல்ல விழுந்துட்டு அதுக்கப்புறம் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா, அந்த இடம் குழுக்கல்ல நமக்கு விழுந்துருச்சு, மிச்சம் 10,000 ரூபாய நாம கட்ட வேண்டாம், நமக்கு இப்ப இடம் பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த அம்மா கையெழுத்தே வாங்கல ஓனர்கிட்ட, கிடுகிடு முதல் மாடிக்கு ஓடி வந்துருச்சு. சார் 4,500 ரூபாய் சம்பளத்துக்கு 500 ரூபாய் வட்டி போட்டு நான் 5,000 ரூபாய் கேட்டேன், உங்க சுப்ரீம் பவர் 10,000 ரூபாய் குடுக்கல சீட்டு விழுந்து எனக்கு இப்ப இடம் பதிவாயிடுச்சு. அந்த அம்மா 3 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துல கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க வீடு கட்டி. அவங்க சொன்னாங்க, முதல் இன்விடேஷன் யாரு தெரியுமா தரேன் அப்படின்னாங்க. ஏன் அல்பம் புத்தி எனக்கு தரீங்களாக்கும் அப்படின்னா, இல்ல சார் உங்க சுப்ரீம் பவருக்கு தரேன் அப்படின்னாங்க. நமக்கு அல்பம் தானே, முதல் இன்விடேஷன் யாருக்கு தெரியுமா தரேன்? மேடம் எனக்கு தானே முதல் இன்விடேஷன். இல்ல சார் உங்க சுப்ரீம் பவர் அங்கீகாதபடி எங்கும் பறந்து நிற்கக்கூடிய அகண்ட பரிபூரணம். அவங்கிட்ட போய் இது வேணும் அது வேணும் அல்ப விஷயத்தான் கேட்கவே வேண்டாம். பாருங்க, 3 மாசம் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கான சம்பளத்தை வாங்காம விட்டா 4,500 ரூபாய் பொருமானம் உள்ள இடத்துக்கு 10,000 ரூபாய் பொருமானம் உள்ள இடத்த பத்திர பதிவு பண்ணி கொடுத்து அதோட வாங்கினவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும் அதை இருக்க வச்சு யோசிச்சு பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வீட்டை கட்டி, சார் இப்ப என் பையனுக்கு திருமணம் ஆகி என் மகனும் மருமகனும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். சந்ததியை தழைக்க செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் உண்டு. வாங்கினவங்களா, பணம் கட்டி வாங்கினவங்களா, 4,500 ரூபாய் பணத்துக்கு சண்டை போட்டு வாங்கியிருந்தா பணம் கிடைச்சிருக்கோம். இப்படி தழைத்து இருக்குமா? தழைக்க செய்யக்கூடிய ஆற்றல் இறைவரிடத்தில் உண்டு. தாவாத பெரும் செல்வம் தலை நின்ற பயன் இது என்று. செல்வத்தினுடைய பயன் என்ன தெரியுமா? அது இறைவனுக்கு செய்து ஒதுக்கிறீங்கன்னா செல்வம் உங்களுடைய. நாம செல்வத்தை எனக்கு, இட் இஸ் மைன், இட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு வச்சுக்கிறோம். இழுத்து இழுத்து குடிக்கிறதுனால அது நம்ம விட்டு ஒழுங்கிட்டே இருக்கு. இது சாமியோடது. ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், நான் ஒரு பஸ் வச்சிருந்தேன். அந்த பஸ் ஃபுல்லா சில்லறை, அந்த பஸ் ஃபுல்லா இருக்கிற சில்லறையை எடுத்து அப்பப்போ உண்டியலுக்கு கோவிலுக்கு சிவாச்சாரியார் தட்டுல அப்படி போடுவது வழக்கம். அந்த பஸ காணும், நாங்க கார்ல வந்து இறங்கி அதுக்கு பேசுவதற்கு வரோம். சஷ்டியோட விழா பேசுறதுக்காக வந்தேன். வந்துட்டு சார் பஸ் காணும், அது நிறைய சில்லு இருந்தது பஸ காணும் அப்படின்னு. அதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க, போனா போயிட்டு போகுது நாங்க தரோம் அப்படின்னு. இல்லையே நீங்க தர வேண்டாம், அது சுவாமியோட காசு தான், அது சுவாமிக்கான காசு, என்னுடையது இல்ல, சுவாமியோட காசு. நான் பேசிட்டு இருக்கிறத சிவாச்சாரிய தட்டுல போட்டுட்டு நான் கிளம்பியாச்சு. 10:30 இருக்கும், எனக்கு தொலைபேசி வழியாக அழைப்பு. அங்க இருந்து அந்த பட்டர் போன் பண்றாரு, சார் உங்க பஸ் சன்னிதானத்திலேயே வேண்டு கிடக்குது. சாமியோடது சாமியை விட்டு எங்கேயும் போக, ஆசாமியோடது அடுத்தவங்க கிட்ட போகும், சாமியோட சாமி கிட்டே இருக்கும். நாம ஆசாமி பணமா வச்சிருக்கிறதுனால அது வேற ஒரு ஆசாமி கிட்ட போகுது. சாமியோட பணம் கோயிலேயே விழுந்து கிடந்தது, பஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார், நீங்க எப்போ வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3 முறை அந்த கோயிலுக்கு போயாச்சு, அன்னபுரம் சொல்றதுக்கும் போயாச்சு, 2-3 தடவை போயாச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் அந்த பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஜை முடிச்சுட்டு நான் அந்த பஸ் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்பாரு. சரி அப்படின்பே, இன்னும் அந்த பஸ் அங்கேயே இருக்கு, இன்னும் அந்த பஸ் எங்கிட்ட இன்னும் வரல, அந்த பஸ் அங்கேயே இருக்கு. அதுபோல வேற ஒரு பஸ் தான் எடுத்து வச்சு சாமி சில்லறை போட்டுக்கிட்டு வரும். அதுக்கு சொன்னார் ஒருத்தர், அந்த பஸ் இல்லையே உங்களுக்கு வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இறைவனுக்கான தொகையை இறைவன் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய காசு எதுவும் இல்லை. நான் என்னத்தை எழுதிட்டு வந்தேன், எதையும் எழுதிட்டு வரேன், எதையும் ஏதாவது நான் கையில சம்பாதிச்சு வரைச்சு, இந்த கையில ஒரு 5 பவுன், இந்த கையில ஒரு 10 பவுன், இந்த கையில 2 கோடி, இந்த கையில ஒரு 3 கோடி எடுத்துக்கிட்டு எங்க அம்மா வயத்துல இருந்து நான் வந்திருந்தேன்னா நான் போச்சு இந்த 3 கோடியோட போகணும்னு பிரயத்தனப்படணும். ஒண்ணும் இல்லாம வெறுங்கையை மூடிக்கிட்டு வந்தேன். இங்க இருந்ததானே எல்லாம் இறைவன் கொடுத்தான். இறைவன் கொடுத்ததே இறைவனத்திலேயே கொடுத்து வந்து திரும்பவும் வெறுந்ததானே போக போறேன், எதையாவது தூக்கிக்கிட்டா போக போறேன். ஆனா சாமி ஒரு டெக்னிக்க சொல்ற, நீ போச்சு எடுத்துட்டு போயிடலாம்டா, இவ்வளவையும் நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். அப்படியா என் பையனுக்கு வேணும்னா வை, வேண்டாம் அதையும் நீயே எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு போது என் பையன் என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கும் தராம எடுத்துட்டு போறான்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இப்போதே தானமும் தர்மமும் செய்து விட்டால் நமக்கு மிஞ்சுவதுதான் தர்மம். நமக்கு மிஞ்சது தனக்கு மிஞ்சி இல்ல, தனக்கு மிஞ்சிதான் தர்மம் இல்ல, தனக்கு மிஞ்சுவது தர்மம். நமக்கு மிஞ்சது எது தெரியுமா? மிஞ்சும் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அது உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துடும், அக்யூமுலேட் ஆயிடும். அடுத்த பிறகு எடுக்கும் போது இப்ப கொடுத்ததெல்லாம் சேர்ந்து அப்பப்ப அவங்கவங்க வந்து கொடுத்துட்டு போவாங்க, வந்து கொடுத்துட்டு போவாங்க. நான் ஒரு ஆள் அக்கௌண்ட்ஸ் இருந்தேன், முன்னாலே ஒரு அட்வகேட்டுக்கு கணக்கு எழுதினேன். அந்த அட்வகேட் என்ன பண்ணாரு, ஆடிட்டர் வந்து 600 ரூபாய்க்கு ரெசிப்ட் போடியா அக்கௌண்ட்ஸ் எழுதிக்கல, உனக்கு 600 ரூபாய் சேலரி அப்படின்னாரு. ரெசிப்ட் போட்டு வச்சாச்சு, அட்வகேட் கிட்ட கொண்டு போய் கொடுத்து சார் நான் கணக்கு எழுதிக்க 600 ரூபாய் சார் அப்படின்னு. உங்களுக்கு வேலை செய்ததற்கு பணம் கேட்டு உங்க வீட்டு வாசலுக்கு நான் வந்திருக்கேன், நீங்க தரலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த பிறவியில இந்த பிறவியில நீங்க வாங்கிக்கிட்ட வேலைக்கு அப்ப அடுத்த பிறகு கும்பிட்டு வந்து கொடுத்துட்டு போகணும் ஐயா அப்படின்னு கும்பிட்டு. இப்ப வரைச்சே கொடுக்கும் போதாவது நான் கும்பிட்டு வாங்கிக்கிட்டு போயிடுவேன். அடுத்த பிறவிக்கு வந்தீங்கன்னா நீங்க கும்பிட்டு கொடுக்கணும். யோசிச்சீங்க என்ன, ஓ தலை கிருங்கு சுத்துதியா புதிய பணத்தை அட்வகேட் நான் போய் சட்டத்துக்கு போவேன் கோர்ட்டுக்கு போவேன், அதெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சில பேர் கணவன் மனைவி பணத்தான் சொல்லுவாங்க, நான் உடனே கோர்ட்டுக்கு போயிடுவேன், போலீஸ்க்கு போயிடுவேன், போகவே வேண்டாம். தீபத்தை சாட்சியாக வைத்துதானே திருமணம் செய்து கொண்டோம், தினந்தோறும் தீப வழிபாடு செய்து வாருங்கள், அது அந்த பார்ட்னரை பார்த்துக்கும், சரியான விதத்துல செய்யும், சரியான விதத்துல செய்யும், நம்பிக்கையா இருக்கலாம். என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்றது சார், தினந்தோறும் தீப வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்க பையன் சொல்ல முடியாது, மிகப்பெரிய படிப்பாளி ஆயிடுவான், லெக்சரராகவே ஆயிடுவான். ஆனா நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டை நம்பிக்கையா செய்யணும். செல்வத்தின் பயன் இது, தலைகின்ற பயன் இது என்று ஓவாத ஒளிவிளக்கு சிவன் கோயிலுள் எரித்து தாவார பரம்பார் நல்குறவு வந்து எய்த தேவாதி தேவர்களான் திருப்பிள்ளை சென்றடைந்தார். இந்த இருக்கு வேணுங்கிற தலத்திலிருந்து ரொம்ப வறுமை வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல ரொம்ப வளமா வாழ்ந்துட்டு அந்த இடத்துல வறுமையா வாழ முடியாது. சில பேர் ஊர் விட்டு ஊர் வருவாங்க, அவங்க ஏன் நீங்க அங்கே நீங்க வந்துட்டீங்க அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது போல சில பேர் கணவன் இல்லாம மனைவி இல்லாம இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, அவங்கள ஏன் சார் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது. சரி, அடுத்தவங்களுடைய காயத்தை எப்போதுமே குத்தி கிழிக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன், அப்படி கிழிச்சா அந்த காயத்தை யார் கிழிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து சாமி குத்துவாரு. அதனால அடுத்தவங்க வேதனையா இருக்கிறாங்கன்னா அந்த வேதனைய நீங்க ரொம்ப வேதனையா இருக்கீங்க போலக்கே அப்படின்னு விசிறி விட்டு பார்க்க கூடாது. சுவாமி வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு, அந்த வேதனையை யார் வேதனை பண்றாங்களோ அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாரு. அதனால அடுத்தவங்க வேதனை பண்ணி பார்க்க கூடாது. அந்த வசதியா வாழ்ந்த இடத்துல இருக்கு வேறுங்கிற காலத்துல இருந்து தில்லைக்கு வராது. தில்லைன்னு சொன்னா வல்வினை இல்லையே இல்லையே என ஓடும். நான் கண்டதில்லை, நான் பார்த்ததில்லை, அதுல பாத்தீங்கன்னா நான் பார்த்தது இல்லைன்னு வரும், ஆனா நான் பார்த்ததில்லை. தில்லைய பார்த்துட்டாலே வல்லிய வினை இல்லை இல்லைன்னு ஓடி போயிடும், துன்பம் எல்லாம் ஓடியே போயிடும். இந்த சிதம்பரத்துக்கு வந்து விளக்கு எரிக்கணும்னு ஆசைப்படுறாரு, பணம் இல்ல, செல்வ வளம் இல்ல, வறுமை வந்து எய்தன்னு சேர்க்கிறார் அதி போடுறாரு. வறுமை வந்துருச்சான், இவர் போய் வறுமையை எடுத்துக்கல, அதுவே வந்துதான். ஏன் வந்ததுன்னு கேட்டா சிலருக்கு வறுமையை சிலருக்கு வெறுமையை இறைவன் சிறப்பு பெறுவதற்காக கொடுத்துருப்பான். நாம நினைச்சுட்டு இருப்போம் இவர் கணவன் இல்லையே, இந்த அம்மாவுக்கு கணவன் இல்லையே, இவருக்கு மனைவி இல்லையே, இவங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இறைவன் அவர்களுக்கு வேறொரு சிறப்பை தருவதற்காக இந்த வழியை செஞ்சிருப்பார்.
பெரிய ஏதோ ஒரு சிறப்பு தருவார் இறைவன், அதுக்காக முதல்லயே தயார்படுத்திட்டு வருவார் ஆன்மாக்களை.